உயரமான குன்றின் உச்சியில் ஒருவன் நின்றிருந்ததை மூன்று வழிப்போக்கர்கள் பார்த்தனர். அங்கே அவன் என்ன செய்கிறான் எனக் கேள்வி எழுந்தது. காணாமல் போன வீட்டு விலங்கை அவன் தேடக்கூடும் என்றான் முதலாள். நண்பனை தேடுகிறானோ என்னவோ என்றான் அடுத்தவன். காற்று வாங்கப் போயிருப்பான் என்றான் மூன்றாவது மனிதன். ஒருவன் கருத்தை இன்னொருவன் ஏற்கவில்லை. அவனிடமே கேட்டுவிடலாம் என்று மூவரும் முடிவெடுத்து மிகுந்த சிரமத்துடன் உச்சியை அடைந்தனர். எதற்காக இங்கு நீ நிற்கிறாய் என்று கேட்டபோது அவன் சொன்னான், சும்மாதான். இந்த ஜென் கதையைப் போல்தான் நம் மண்ணில் சும்மா இருப்பதையே ஒரு சுகமான யோகம் போல் பலர் பயின்று வருகின்றனர். இரவில் பசியின்றி உறங்குவதற்கு தேவைப்படுவதை பகலில் சம்பாதிக்க வேண்டும். மழைக்காலத்தில் செலவழிக்க மற்ற மாதங்களில் சேமிக்க வேண்டும். முதுமையில் நிம்மதியாக வாழ்வதற்கு இளமையில் பொருள் தேடிக்கொள்ள வேண்டும். உயிருள்ள வரை மனிதர்கள் உழைத்து கொண்டிருக்க வேண்டும். முயற்சி இல்லாதவனுக்கு மகிழ்ச்சியே கிடையாது என்கிறது மகாபாரதம். வியர்வையின் விளைச்சலையே ஒருவன் உணவாக கொள்ள வேண்டும் என்கிறது பைபிள். தன்னுடைய கரங்களால் உழைத்து உண்ணும் உணவை விட வேறு உயர்ந்த உணவை ஒருவன் எங்கும் பெற முடியாது என்றார் நபிகள் பெருமானார். உழைக்காமல் உண்ணும் உணவு திருட்டுக்குச் சமம் என்கிறது பகவத்கீதை. சும்மா இருப்பதை விட மனிதன் செத்துப்போவது மேலானது. ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் மகாநதியைப் போல மனிதன் சோம்பலின்றி இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். பயன்படுத்தப்படாத எந்த பொருளும் கால ஓட்டத்தில் பாடுபட்டு போகும். வாசிக்காத வீணை உரைக்குள் உறங்கினால் விறகு கட்டைக்கும் அதற்கும் என்ன வித்தியாசம்? ஓடினால்தான் அது நதி, வீசினால்தான் காற்று, பாடினால்தான் குயில், பாடுபட்டால்தான் மனிதன். பிரெஞ்சு புரட்சியின் பிதாமகன் வால்டேர் மனிதர்களின் மனங்களுக்கு சுதந்திர சிறகுகளைத் தந்த சிந்தனையாளன். விழித்திழுங்கள், உங்கள் அடிமை விலங்குகளை உடைத்தெறியுங்கள் என்று ஓயாமல் குரல் கொடுத்த அந்தப் போராளியின் பேனாமுனை பிரசவித்த புரட்சிக் கருத்துக்கள் பிரெஞ்சு அரியணையில் அமர்ந்திருந்த ஆதிக்கவாதிகளுக்கும் ஆலயங்களை சுரண்டல் ஸ்தாபனங்களாக மாற்றிய மதவாதிகளுக்கும் எதிராக மக்களை கிளர்ந்தெடச் செய்தன. ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை கீதமாக அவருடைய பேச்சும் எழுத்தும் விளங்கியதால் அவர் நாடு கடத்தப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு பின்பே பாரிஸுக்கு திரும்பினார். தன்னுடைய 83 வயதிலும் செயலூக்கச் சிந்தனைகளை எழுத்தில் அவர் செதுக்கினார். மதவெறியர்களைப் போல் நாத்திகர்கள் பயங்கரமானவர்கள் அல்லர். மதவெறியர்களால் மனிதகுலத்துக்கு நேர்ந்த இன்னல்கள் எண்ணற்றவை. இறை நம்பிக்கை இல்லாத நாத்திகர்கள் மௌன வேதாந்திகள். அவர்களால் யாருக்கும் துன்பமில்லை என்ற வால்டேர் அரசியலை மதத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு இறுதி வரை முயன்றார். மரணப்படுக்கையில் வால்டேர் இருப்பதை அறிந்து பாதிரியார் ஒருவர் பாவமன்னிப்பு வழங்க வந்தார். உங்களை இங்கு அனுப்பி வைத்தவர் யார் என்று ஏளனம் ததும்ப வால்டேர் கேட்டார். கடவுள் என்றார் பாதிரியார். அவர் உங்களை அனுப்பியதற்குச் சான்று எங்கே என்று வால்டேர் திருப்பிக் கேட்டார். பாதிரியார் மௌனமாக திரும்பி நடந்தார். மதத்தின் மூட நம்பிக்கைகளையும் மதவாதிகளின் சுரண்டல் மனோபாவத்தையும் வன்மையாக எதிர்த்த வால்டேர் கடவுளை மறுக்கவில்லை. மரண தேவதையின் அணைப்பில் அவர் விழிமூடும் முன், நான் கடவுளை போற்றியபடி, நண்பர்களை நேசித்தபடி, எதிரிகளிடம் பகைமையின்றி மூடநம்பிக்கைகளை எதிர்த்தபடி சாவை தழுவுகிறேன் என்றார். கவிதைகள், கட்டுரைகள், நாடகங்கள், வரலாறு, தத்துவம் என்று கடைசி வரை அவர் எழுதிய வண்ணமே இருந்தார். ஒருபோதும் சும்மாயிராமல் வாழ்நாள் முழுவதும் அவர் நடத்திய எழுத்து வேள்வியின் விளைவாக அவர் மறைந்து 11 ஆண்டுகள் முடிவதற்கு முன்பே பிரெஞ்சு புரட்சி எரிமலையாக வெடித்தது. சுதந்திர உணர்ச்சி பிரெஞ்சு மக்களின் உள்ளங்களில் வெள்ளமெனப் பெருகியது. சும்மா என்ற வார்த்தைக்கே இடமில்லாத வாழ்க்கை மாவீரர் லெனின் வாழ்க்கை. ருஷ்ய புரட்சியை வெற்றிகரமாக நடத்தி உலகில் முதன்முதலாக ஒரு சமத்துவ அரசை நிறுவி சரித்திரம் படைத்த அந்த மகத்தான மனிதரின் உடல்நலம் 1921 இறுதியில் சீர்குலைந்தது. கடுமையான தலைவலியும் தலை சுற்றலும் அவரை இடைவிடாமல் அலைக்கடித்தன. மிக அதிகமான உழைப்புச் சுமையே அவரது உடல் நலிவுக்கு காரணம் என்று உறுதிப்படுத்தினார்கள் மருத்துவர்கள். வேலைப்பழுவை அவர் இறக்கி வைப்பதுதான் நல்லது என்று அறிவுரை வழங்கினார்கள். ஆனால் உழைக்காமல் சும்மா இருக்க அவர் மனம் ஒப்பாததால் மருத்துவர்களின் அறிவுரையை அலட்சியம் செய்தார் லெனின். முதல் முறை மாரடைப்பு ஏற்பட்டது. பேச்சுத்திறனை இழந்தார். எழுந்து நடக்க முடியாமல் படுக்கையில் அவர் விழுந்தார். மனைவி குரூப்ஸ்காயா மற்றும் சகோதரி மரியாவின் துணையோடு இடது கையால் எழுத பழகினார் லெனின். இடையறாமல் வாய்விட்டு பலமாக பேசுவதற்கு முயன்றார். தன் கால்களால் எழுந்து நிற்கவும் நடக்கவும் பயிற்சிகள் மேற்கொண்டார். மிக குறுகிய காலத்தில் அவர் பழைய லெனினாக பிறப்பெடுத்தார். 1922 டிசம்பரில் அவருக்கு இரண்டாவது முறையாக மாரடைப்பு ஏற்பட்டது. முதல் முறையை விட அது கடுமையாக இருந்தது. அவர் மீது ஓய்வு திணிக்கப்பட்டது. ஆனாலும் அவரால் சும்மா படுத்திருக்க இயலவில்லை. சோவியத் பொருளாதார அமைப்பில் கூட்டுறவுத்துறையின் பங்களிப்பு குறித்து கட்டுரைகள் திட்டத் தொடங்கினார். மூன்றாவது முறையாக 1924 ஜனவரி 21 அன்று மீண்டும் லெனினை மாரடைப்பு மிக கடுமையாக தாக்கிய போது அவர் நினைவிழந்தார். ஒரு மணி நேரத்துக்குள் அந்த லட்சிய வீரரின் உயிர் பிரிந்தது. லெனினைப் போல் ஏராளமாக படித்த, எண்ணற்ற நூல்களை எழுதி குவித்த தலைவர் வேறு எவரும் இல்லை. சோர்வறியாது சோம்பலின்றி உழைத்த அந்த மாமனிதர் தன் 54வது வயதில் கண்மூடும் வரை கனப்பொழுதும் சும்மா இருந்ததில்லை. சாதாரண குதிரைப்படை வீரனாக பொதுவாழ்வை தொடங்கி உலகின் மிகச்சிறந்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக உயர்ந்தவர் சர்ச்சில். பேச்சிலும் எழுத்திலும் பேராற்றல் மிக்கவர். இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் தன் 27வது வயதில் நுழைந்து நீண்ட நெடுங்காலம் அதன் உறுப்பினராக இருந்து தனிமுத்திரை பதித்தவர். இரண்டாம் உலகப் போரில் ஹிட்லரிடமிருந்து இங்கிலாந்தை காப்பாற்ற தனது 65வது வயதில் பிரதமர் பொறுப்பேற்ற சர்ச்சில் தோல்வி மனப்பான்மையில் துவண்டு கிடந்த பிரிட்டிஷ் மக்களுக்கு வெற்றியை தேடித்தந்தார். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்பு அவருடைய கன்சர்வேட்டிவ் கட்சி தேர்தலில் தோல்வியை தழுவியதால் பதவி விலகியவர் மீண்டும் 76வது வயதில் 1951 பிரதமரானார். 80 வயது வரை அரசாண்ட சர்ச்சில் தன் 90வது வயதில்தான் அரசியல் உலகிலிருந்து விடைபெற்றார். இரண்டாம் உலகப்போர் பற்றி அவர் எழுதிய நூல் 6 தொகுதிகளாக வெளிவந்தது. சர்ச்சிலின் அந்த படைப்பை வெளியிடுவதற்கு முன்பணமாக மட்டும் 550,000 பவுன் அளித்தது டெய்லி டெலிகிராஃப் இதழ். லைஃப் இதழ் சர்ச்சிலின் வாழ்க்கை குறிப்புகளை வெளியிடுவதற்கு $1,00,000 கொடுத்தது. அவருடைய எழுத்துக்கு நோபல் பரிசும் கிடைத்தது. தன் வாழ்வின் அந்திமத்திலும் எழுதுவதை அவர் நிறுத்தவே இல்லை. தளர்ந்த வயதில் தளராத மொழிநடையில் அவர் வடித்த ஆங்கிலம் பேசும் மக்களின் வரலாறு பெரும் வரவேற்பை பெற்றது. எழுதியே பெரும் பணம் குவித்த சர்ச்சில் சாகும் வரை சும்மா இருந்ததே இல்லை. லாகூர் சதி வழக்கில் சர்தார் பகத்சிங்குக்கு வெள்ளையர் அரசு தூக்கு தண்டனை விதித்தது. 1931 மார்ச் 23 தூக்கில் தொங்கும் நாள் அது. மெழுகுத்திரி ஒளி மங்குவது போல் நானும் நாளை காலை ஒளியில் கரைந்து போவேன். ஆனால் நம் நம்பிக்கைகள், குறிக்கோள்கள், லட்சியங்கள் என்றும் உலகுக்கு ஒளியூட்டும். இன்று போய் நாளை மீண்டும் பிறப்போம். எண்ணற்ற இந்நாட்டு வீரர்கள் வடிவில் என்று தம்பி குல்வீருக்கு கடைசியாக முன்னிரவில் ஒரு கடிதம் எழுதி வைத்த பகத்சிங் தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்ல ஆட்கள் வந்தபோது சாவை பற்றிய சஞ்சலம் சிறிதுமின்றி லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் என்ற புத்தகத்தை படித்து கொண்டிருந்தான். அழைப்பொலி கேட்டதும், சற்று பொறுங்கள், ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனுடன் பேசிக் கொண்டிருக்கிறான் என்ற பகத்சிங் சாகும் நிலையிலும் சும்மா இருக்க விரும்பவில்லை. இதோ சும்மா இருப்பவர்களை சொல்லில் சுட்டெரிக்கிறான் பாரதி. சும்மா 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 இருந்துதான் இந்த தேசம் குட்டிச்சுவராய் போய்விட்டதே. இன்னும் என்ன சும்மா? எவனை பார்த்தாலும் இந்த நாட்டில் சும்மாதான் இருக்கிறான். லட்சம் லட்சமாக பரதேசி, பண்டாரம், சன்னியாசி, சாமியார் என்று கூட்டம் கூட்டமாக சோம்பேறி பயல்கள். கஞ்சா அடிக்கிறதும் பிச்சை வாங்கி தின்கிறதும் சும்மா உலாவுகிறதும் தான் அந்த பயல்களுக்கு வேலை. 2 வேளை ஆகாரம் இருந்தால் அவன் தொழில் செய்யும் வழக்கம் இங்கு கிடையாது. ஜமீன்தார், மிட்டாதார், பண்ணையார், மிராசுதார், இனாம்தார், ஜாகீர்தார், மடாதிபதிகள், ராஜாக்கள் என்று எல்லாருக்கும் இங்கே சும்மா இருப்பதுதான் வேலை. சோம்பேறி பயல்களுடைய தேசம் என்று சொல்லிச் சலித்தான் பாரதி. இனியும் நாம் சும்மா இருக்கப் போகிறோமா?